நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வழங்குவோர் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர். யமனில் சவுதி ஆதரவுடனான அரசாங்க படையினருக்கும் ஷியா ஹூத்தி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே 7 நாட்களுக்கு தொடரும் யுத்த நிறுத்தம் ஒன்று நடைமுறைக்கு வருகிறது.
The special envoy of the Secretary General for Yemen, Ismail Ul Sheikh Ahmed, announces today the start of a cessation of hostilities in Yemen and considers it a critical...
ஸ்விட்சர்லாந்தில் ஐநா ஆதரவுடன் சமாதான பேச்சுக்கள் ஆரம்பமான அதே நேரம் யுத்த நிறுத்தமும் கடைபிடிக்கப்படுகிறது. நிரந்தர யுத்த நிறுத்தம் ஒன்றிற்கு இணக்கத்தை எட்டுவது, கைதிகளை மாற்றிக்கொள்வது மற்றும் உதவி நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்குவது போன்றவையே இதன் நோக்கமாகும்.
சிரியாவில் நடைபெறும் உள்நாட்டுப் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் ரஷ்யாவுடனான முரண்பாடுகளை குறைத்துக் கொள்வதில் உண்மையான முன்னேற்றம் காண விரும்புவதாக அமெரிக்க ராஜாங்க அமைச்சர் ஜான் கெரி தெரிவித்துள்ளார்.
That they wanted to try to find a way forward on Syria and they also wanted to find a way to resolve what is important.
ரஷ்யாவுக்கு விஜயம் செய்துள்ள ஜான் கெரி அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சர் செர்கி லெவ்ரோவையும் சந்தித்து பேசினார். இதையடுத்து அவர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினையும் சந்திக்கவிருக்கிறார். இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாத குழுவுக்கு எதிராக போரிடுவதற்கான தேவைக்கு இரு நாடுகளும் இணங்கியுள்ளதாக ஜான் கெரி தெரிவித்துள்ளார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
தில்லியின் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது அலுவலகத்தில் காவல்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டதன் பின்னணியில் பிரதமர் நரேந்திர மோடி இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஊழலுக்கு எதிரான கட்சி என்று தம்மை அழைத்துக் கொள்ளும் ஆம் ஆத்மி கட்சியின் நிறுவனரும் தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியல் நோக்கத்துடன் தான் இந்த திடீர் சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மேலும் நரேந்திர மோடியை ஒரு கோழை என்றும் ஒரு மனநோயாளி என்றும் தனது ட்விட்டர் பக்கத்தில் அவர் வர்ணித்துள்ளார்.
பிரேசிலின் கீழவையின் அதிபர் எட்வார்டோ குன்ஹாவின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் சோதனை நடத்தியுள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ரியோ டி ஜெனிரோவில் உள்ள அவரது சொத்துக்களிலும் திடீர் சோதனை நடத்தப்பட்டுள்ளது. பிரேசிலின் அரச எண்ணெய் நிறுவனமான பெட்ரோபாஸில் நடந்த மோசடி விவகாரம் தொடர்புடைய ஆதாரங்களை கண்டுபிடிப்பதற்காக இந்த தேடுதல் நடத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எனினும் தன் மீது வைக்கப்பட்டுள்ள ஊழல் மற்றும் கருப்பு பணத்தை வெள்ளையாக்குதல் போன்ற குற்றச்சாட்டுகளை குன்ஹா மறுத்துள்ளார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
நைஜீரியாவின் முக்கிய ஷியா பிரிவின் 3 வளாகத்தின் மீது வார இறுதியில் ராணுவத்தினர் மேற்கொண்ட தாக்குதலில் 100 கணக்கானோர் கொல்லப்பட்டதாக தெரிவித்து ஷியா ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்ட ஊர்வலங்களை நடத்தியுள்ளனர். முன்னணி மனித உரிமை செயற்பாட்டாளர் ஒருவரின் ஆதரவுடனேயே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. வடக்கு நகரான ஜாரியாவில் அந்த பிரிவினரின் தலைவர் இப்ராஹிம் ஜக்ஸாஹியை கைது செய்வதற்காக மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கையில் மிகவும் குறைவானவர்களே பலியானதாக நைஜீரிய படை தெரிவித்துள்ளது. படை அதிகாரி ஜெனரல் புராடாய் வந்து கொண்டிருந்த வாகன தொடரணியொன்றின் மீது கத்திகள் மற்றும் வாள்கள் கொண்டு பதுங்கியிருந்து தாக்கியதை அடுத்தே தாம் செயல்பட்டதாக அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
உஸ்பெகிஸ்தான் நாட்டின் மீது அதிருப்தி அடைந்திருந்த ஒருவரை கொலை செய்ய முயற்சித்த உஸ்பெக் நாட்டவர் ஒருவருக்கு சுவிதீஸ் நீதிமன்றம் ஒன்று 8 வருட சிறை தண்டனை வழங்கியுள்ளது. யூரி சுக்வோஸ்க் என்ற இவர் உஸ்பெகிஸ் அரசாங்கத்துடன் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டாரா என்பது தொடர்பில் போதிய ஆதாரங்கள் இல்லை என நீதிபதி தெரிவித்துள்ளார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
பயங்கரவாதத்திற்கு எதிராக போராட 34 முஸ்லிம் நாடுகளின் புதிய ராணுவ கூட்டணி ஏற்படுத்தியுள்ளதை அமெரிக்கா வரவேற்றுள்ளது. இஸ்லாமிய அரசு குழுவிற்கு எதிரான சண்டையில் சுனி இனத்தவர்களின் பெரும் ஆதரவு தேவை என தாம் கேட்டுக் கொண்டதை அடுத்து சவுதி தலைமையிலான கூட்டுப்படையினர் செயற்பட்டுள்ளதாக பாதுகாப்புச் செயலாளர் தெரிவித்துள்ளார்.
ஆப்கானிஸ்தானுக்கு அடுத்தபடியாக உலகில் அபின் போதைப்பொருள் உற்பத்தியை மேற்கொள்ளும் 2வது நாடாக மியான்மர் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் புதிய அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.